தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருளை வேண்டி இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை தன்னுடைய பணியை தொடர்வதற்காக அனுப்பி வைக்கிறார். அவர்கள் செல்லுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இந்த நற்செய்தியிலே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது இறையாட்சியை கட்டி எழுப்ப விரும்பினார். அந்த இறையாட்சி பணியை தன்னுடைய சீடர்களும் தொடர வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைய நற்செய்தியிலே அவர்களுக்கு வழிகளையும் காண்பிக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய இறையாட்சி பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு சீடர்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவோடு இருக்க வேண்டும். அதை தான் மார்க்கு நட்சத்திரம் 3வது அதிகாரத்திலே நாம் காண்கின்றோம். அவர்கள் தம்மோடு இருக்கவும் என்றுதான் ஆண்டவர் இயேசு விரும்பினார். பிறகுதான் பேய்களை ஊட்டுவது, நட்செய்தி அறிவிப்பது, நோய்களை குணப்படுத்துவது எல்லாம். ஆக இயேசுவினுடைய பணியை ஒருவர் மண்ணுலைகளை செய்ய வேண்டும் என்றால் அவர் இயேசுவோடு இருக்க வேண்டும். சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். எனவே அவர்களால் இயேசுவினுடைய பணியை செவ்வனை செய்ய முடிந்தது. நாமும் இயேசுவினுடைய பணியை செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் இயேசுவோடு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவோடு இருப்பது என்பது நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் அவரை முதன்மைப்படுத்தி வாழ்வது. எனவே இந்த நாளிலே இயேசுவோடு இருந்து நம்முடைய வாழ்விலே இயேசுவுக்கு முக்கியத்துவம் முதன்மைத்துவம் கொடுத்து வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
Thank you.
மன்றாடுவோமாக. இறைவா வீழ்ச்சி உற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கின ஒசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, இஸ்ராயேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகாலுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றது போல் நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேலிருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனவை கொட்டமாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அனைவரும் சொல்ல வேண்டிய பதில், கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முகவழியை காட்டியருளும்.
கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முகவழியை காட்டியருள்.
Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படைந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் அன்பு மாறாதது. இறையேசுவில் உரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் கடவுளின் பேரன்பை பற்றி பேசுகின்றது. கணவன் மனைவி உறவின் உருவகத்தை வைத்து தன் அன்பை வெளிப்படுத்திய இறைவன் தந்தை பிள்ளை தாய் பிள்ளை உருவகத்தை பயன்படுத்தி தன் அன்புறவை வெளிப்படுத்துகிறார். அதேதான் ஒசையா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்திலே கூறுகிறார். பாருங்கள், ஒசையா நூல் 11வது அதிகாரம் இறைவார்த்தை 3. எப்ராயிமுக்கு நடைப்பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே என்று ஆண்டவர் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களை, இந்த கடவுளின் பேரன்பை மனிதர்கள் உணர்வதில்லை என்பதையும் பார்க்கின்றோம். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள் என்று வாசிக்கிறோம். கடவுளின் அன்பை உணராத உணர்வற்ற மக்களாய் இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்தார்கள் என்று இதனால் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆக இங்கு நாம் காண்பது என்னவென்றால், கடவுள் அபரிவிதமாக தன்னுடைய அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் மனிதன் அதனை உணராமல் உணர்வற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று காண்கின்றோம். இதை எப்படி சரி செய்வது? கடவுள் மாறாதவராக இருக்கிறார். அவரின் அன்பு அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதைதான் மத்திய நற்செய்தி 5வது அதிகாரம் 45வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் என்று காண்கின்றோம். ரோமேயர்கள் எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இப்படி விவிலியத்திலே பல உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுள் தன்னை விட்டு பிரிந்து போன மனிதர்களை எப்படி நோக்கி செல்லுகிறார்? அவர்களை எப்படி அணுகி சொல்லுகிறார், அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை எல்லாம் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். ஆக கடவுளியின் தரப்பில் எந்த ஒரு குறையும் இல்லை. அவருடைய அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார், எல்லாருக்கும் பொழிந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய தரப்பில் எந்த ஒரு குறையும் இல்லை. மனிதன்தான் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். கடவுளின் அன்பிற்கு பதிலிருப்பு செய்யும் பொழுதுதான் அன்புக்குரியவர்களே கடவுளின் பேரன்பை மனிதன் தன்னுடைய வாழ்விலே உணர முடியும். அதற்கு முன்பாக மனிதன் ஏன் கடவுளின் பேரன்பை உணர்வதில்லை, அவருக்கு அவருடைய அன்பிற்கு பதிலிருப்பு செய்ய முடியாத நிலையில் எதற்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டு காரணங்கள் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒன்று, கடவுளை பற்றி நினைக்காமல் இருப்பது. மற்றொன்று, உலகம்தான் எல்லாம் என்று இருப்பது. ஒன்று, கடவுளை பற்றி நினைக்காமல் இருப்பது. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கடவுளை நினைக்காமல் வாழ முடியுமா? கடவுளை விட்டு அந்நியப்பட்டு வாழ முடியுமா? நாம் நினைக்கலாம், ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்கிறேன், நேரம் கிடைக்கின்ற பொழுது திருப்பலியில் பங்கேற்கிறேன், ஜப தவ முயற்சிகளை நான் மேற்கொள்கின்றேன். எப்படி நான் கடவுளை விட்டு அந்நியப்பட்டு இருக்க முடியும்? இந்த நிலையில் கடவுளுக்குரிய காரியங்களை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், எப்படி நான் கடவுளை விட்டு விலகி நிற்க முடியும் என்கின்ற கேள்வி நம்மிலே எழுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உடல் கடவுளை நோக்கி வருகிறது, நம்முடைய சிந்தனை கடவுளை நோக்கி வருகிறதா? நம்முடைய உள்ளம் எங்கு இருக்கிறது, அதுதான் முக்கியம். எசையா நூல் 6:9 நாம் பார்க்கின்றோம், நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் என்று எசையா கூறுகிறார். ஆண்டவர் கூற சொல்வதாக எசையா கூறுகிறார். 10 வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படைய செய், காதுகளை மந்தமாக செய், கண்களை மூடச் செய் என்று ஆண்டவர் சொல்வதாக எசையா கூறுகிறார். அதாவது அன்புக்குரியவர்களே, பெயரளவிற்கு கடமைக்கு நாம் கடவுளை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோமா, அல்லது உள்ளார்ந்த வழிபாடை கடவுளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலைக்கு எசையா இறைவாக்கன நம்மை அழைக்கிறார். பல தருணத்திலே நாம் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய உள்ளத்தையும் கடவுளுக்கு எதிராக வைத்துவிட்டு கடமைக்காக கடவுளை தேடி வரக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம் பல தருணத்தில். அந்த நிலையிலிருந்து நாம் வெளிவருகின்ற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை நெருங்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். ஆக நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவில் விரிசல் ஏற்படுகின்ற பொழுது நாம் கடவுளை விட்டு அந்நியப்பட்டு விடுகின்றோம். அந்த உறவை சரி செய்யும் வரை நாம் கடவுளின் உடனிருப்பை உணர முடியாது. கடவுள் நம்மோடு தான் இருப்பார், ஆனால் அவருடைய பேரன்பை அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, உலகம்தான் எல்லாம் என்று இருப்பது. இவ்வுலகில் வாழும் நாம் இவ்வுலக பொருட்களால் கவரப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதனால் நம் எண்ணத்தில் உதிப்பது என்னவென்றால், மனிதனுக்கு தேவையானது அனைத்தையும் இவ்வுலகம் கொடுத்து கொண்டிருக்கிறது, இவ்வுலகம் தனக்கு கொடுப்பதால் இவ்வுலகத்தில் எல்லாம் இருக்கின்றன என்கின்ற புரிதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது ஒரு மாயையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. மாயை உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாயை உலகிலே சிக்கி தவிப்பதால் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய உடனிருப்பை உணராமல் போகின்றோம். இவற்றிலிருந்து வெளிவர முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலக காரியங்களை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எவை? அந்த காரியங்களால் கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருப்பவை எவை என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்விலிருந்து கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களை வெளியேற்ற முடியும். இல்லை என்றால் அவர்கள் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன், இந்த உலகத்திலே பிறந்து விட்டேன், எனவே நான் இதை செய்கிறேன் என்று நினைத்துமையானால் நிச்சயம் நம்மால் கடவுளுடைய உடனிருப்பை உணர முடியாது. ஏனென்றால் நாம் இந்த உலக கவர்ச்சியிலே வீழ்ந்து மடிந்து விடுகின்றோம். தொடக்க நூல் 2-3 அதிகாரங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, ஆதாம் ஏவாளும் இந்த நிலையில் தான் இருந்தார்கள். இந்த உலகம் கவர்ச்சியை அவர்களுக்கு கொடுத்தது, அந்த கவர்ச்சியிலே மூழ்கி போனார்கள். அதனால் என்ன நடந்தது? கடவுள் அவர்களை தேடி வந்த பொழுதும் அவர்களால் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை, பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டார்கள் என்று விவிலியம் கூறுகிறது. ஆனால் கடவுள் தன்னுடைய அன்பை பொழிவதற்கு தவறவில்லை. எப்படி அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்தார்களோ, எப்படி பாவம் செய்வதற்கு முன்பாக கடவுள் அவரோடு உறவாடினாரோ, அதுபோல அவர்கள் பாவம் செய்த பிறகும் ஆண்டவராகிய கடவுள் அவர்களை தேடி வருகிறார் என்று விவிலியம் கூறுகிறது. ஆக கடவுள் தன்னுடைய தரப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறார், தன்னுடைய அன்பை பொழியக்கூடியவராக இருக்கிறார். நாம் அந்த அன்பை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. ஆக கடவுள் நம்மை அளவில்லாமல் அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்பை உணர, அந்த அன்பிற்கு பதிலிருப்பு செய்ய கடவுளை நாம் நினைவில் நினைப்போம், நம்முடைய சிந்தனையில் வைப்போம், நம் வாழ்வில் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், உலக மாயையிலிருந்து நாம் வெளிவருவோம், விடுதலையடைவோம். அதற்கு கடவுளுடைய அருள் நமக்கு தேவை. இந்த பலியிலே நாம் அன்றாடுவோம், அப்பொழுது கடவுளுடைய பேரன்பை நம்முடைய வாழ்விலே நிரந்தரமாக நம்முடைய உயிர் மூச்சு நாசியில் இருக்கும் மட்டும் அவருடைய அன்பை சுவைக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை.